நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டு அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமாக வெடித்த நிலையில், அப்போர் அந்நாடுகளுக்கு இடையிலான போராக மட்டுமின்றி வளைகுடா நாடுகள் தாக்குதல்களுக்கு உள்ளான போராக உருவெடுத்திருந்தது. அத்துடன் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வழித்தடமாக அறியப்பட்ட ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மறித்ததால் இப்போர் எல்லைகளை கடந்து பல நாடுகளில் உள்ள சாதாரண மக்களையும் வெகுவாக பாதித்து வந்தது. இந்த சூழலில் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டிருக்கும் 2 வார போர் நிறுத்தத்தை உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றன. சுமார் 1.5 மாதங்களுக்கு மேலாக நடந்த இப்போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் பாகிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய தரப்பினர் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றனர். போருக்கு முழுமையான தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடருமாறு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இரு தரப்பினருக்கும் முறைப்படி அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து இந்த வார இறுதியில் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடக்கவிருக்கின்றது. இதனை அமெரிக்க தரப்பும் உறுதி செய்திருக்கும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை 15 நாட்கள் வரை நடைபெறும் என ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ், ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்ப் மருமகன் ஜாரத் குஷ்னர் மற்றும் ஈரான் தரப்பில் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பிகர் கலைபாப், வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராகச்சி பங்கு கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள பல நெருக்கமான வணிக மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் 1000க்கும் அதிகமானோர் காயம் பட்டிருக்கின்றனர். லெபனான் முழுவதும் 100க்கும் அதிகமான இடங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்திய நிலையில் லெபனான் ஆபத்தான பதற்ற நிலையை எதிர்கொண்டுள்ளதாக லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சர் ராகன் நஸ்ரட்டின் கூறியிருக்கிறார். மார்ச் 2 அன்று லெபனான் மீது புதிய ராணுவ நடவடிக்கையை தொடங்கப்பட்ட பின்னர் தனது மிகப்பெரிய ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பெய்ரூட், பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் தெற்கு லெபனான் ஆகிய பகுதிகள் மீது நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாவின் உள்கட்டமைப்பை குறிவித்து நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருக்கிறார். அண்டை நாடான லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 100க்கணக்கானோர் கொல்லப்பட்டதுடன் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்திற்கும் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. லெபனான் மீதான மோசமான தாக்குதலுக்கு பின்னர் பேசியிருக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ லெபனானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேலிய அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் என லெபனான் மீண்டும் மீண்டும் விடுத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு லெபனானுடன் கூடிய விரைவில் நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு அமைச்சரவைக்கு நான் அறிவுறுத்தினேன் என இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெத்தன்யாகு கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவிடமிருந்து ஆயுதங்களை அகற்றுவது மற்றும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் அமைதியான உறவுகளை ஏற்படுத்துவது தொடர்பில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என கூறப்பட்டுள்ளது. லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் பேச்சுவார்த்தைகளை அர்த்தமற்றதாக்கிவிடும் என்றும் கூறியுள்ள ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஈரான் லெபனான் மக்களை கைவிடாது என்றும் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து 100க்கணக்கான மக்களை கொன்று லெபனான் மீதான தனது கடுமையான தாக்குதல்களை தொடர்வதன் மூலம் பிராந்திய போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஆபத்தை விளைவிப்பதை அமெரிக்கா அனுமதிப்பது முட்டாள்தனமானது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராகச்சி கூறியிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கியூபாவை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் கச்சா எண்ணெய் இறக்குமதியை அமெரிக்கா தடுத்திருப்பதையும் கியூபாவுக்கு எதிரான அழுத்தத்தையும் கண்டித்து அந்நாட்டின் தலைநகரான ஹவானாவில் 100க்கணக்கான பெண்கள் பேரணி நடத்தியுள்ளனர். கியூப குடிகளை ஏந்திருந்த போராட்டக்காரர்கள் இனி முற்றுகை வேண்டாம் என்ற ஹேஷ்டேக்கை கொண்ட டிஷர்ட்டுகளை அணிந்திருந்தனர். இந்த அத்துமீறல் கொள்கை நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ள கியூப வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஜோசஃபினா விடால், ஒரு முழு நாட்டிற்கு எதிராக இதுவரை திணிக்கப்பட்டதிலேயே இது மிகவும் விரிவான, அனைத்தையும் உள்ளடக்கிய மற்றும் நீண்ட காலமாக நீடித்து வரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் நடவடிக்கை என்று கூறியுள்ளார். வடமேற்கு லிபியாவின் கடலோர பகுதியிலிருந்து சுமார் 120 பேரை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட படகு ஒன்று மோசமான வானிலை காரணமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக சர்வதேச புலம்பெயர்வு அமைப்பான IOM தெரிவித்துள்ளது. இதில் 32 பேர் காப்பாற்றப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களை இத்தாலி தீவான லாம்பெடூசாவுக்கு இத்தாலி கடலோர காவல்படை மாற்றியுள்ளது. கடந்த வாரம் 19 உடல்களையும் 58 அகதிகளையும் இத்தாலிய கடலோர காவல்படை மீட்ட நிலையில் இந்த வாரம் மீண்டும் மற்றொரு படகு விபத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை மத்திய தரைக்கடலை கடக்க முயன்ற 990 பேர் உயிரிழந்த நிலையில் 2014 பின்னர் ஏற்பட்ட அதிகபட்ச எண்ணிக்கையாக இது உள்ளது என IOM தெரிவித்துள்ளது. வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சூடான் ஆகிய நாடுகளிலிருந்து வெளியேறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதையும் IOM தரப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இடையிலான போரின் காரணமாக ஏற்பட்டுள்ள கடுமையான எரிபொருள் பற்றாக்குறையை தொடர்ந்து மடகாஸ்கரில் 2 காலத்திற்கு நாடு முழுவதும் எரிசக்தி அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை பொது அமைதியின்மைக்கு வழிவகுக்கும் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தனது மின்சார உற்பத்தியில் பெரும் பகுதியை கச்சா எண்ணெயை சார்ந்துள்ள தீவு நாடான மடகாஸ்கர் எரிபொருள் இறக்குமதிக்கு மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்திருக்கிறது. ஈரான், அமெரிக்கா இடையே 2 காலத்திற்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் விநியோகம் சிறிது காலத்திற்கு தடைபட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு மடகாஸ்கரில் ஏற்பட்ட தொடர்ச்சியான மின்சார மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை இளைஞர்களின் போராட்டங்களுக்கு வித்திட்டது. இந்த போராட்டங்கள் காரணமாக அரசியல் அமைதியின்மை ஏற்பட்டு அது இராணுவ ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்தது. இந்த சூழலில் தற்போதைய நிலையை கையாள்வதற்கு மடகாஸ்கர் அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது என்பது இன்னும் தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் மடகாஸ்கரின் மின்சாரத்துறையை நிலைப்படுத்தவும் இடையூறுகளை சமாளிக்கவும் நுகர்வை நிர்வகிக்கவும் பொது சேவைகளின் தொடர்ச்சியை உறுதி செய்யவும் தங்களுக்கு இப்போது அதிகாரம் இருப்பதாக மடகாஸ்கரின் இராணுவ அரசு கூறியிருக்கிறது. அல் கொய்தா மற்றும் இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்புகளுடன் தொடர்புடைய குழுக்களாக அறியப்படும் JNIM மற்றும் சாஹேல் மாகாண இஸ்லாமிக் ஸ்டேட் ஆகிய குழுக்கள் நைஜீரியில் முதல் முறையாக மோதிக்கொண்டதாக அக்குழுக்களில் ஒன்றின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் கொய்தாவுடன் தொடர்புடைய JNIM எனப்படும் ஜமாயத் நஸ்ரத் அல் இஸ்லாம் வல் முஸ்லமின் மற்றும் சாஹேல் மாகாணத்தின் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆகியவை 2019 முதல் மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றன. மோதல்களை கண்காணிக்கும் குழுவான ஆயுத மோதல் இருப்பிடம் மற்றும் நிகழ்வு தரவு அமைப்பின் கணக்குப்படி இவர்களிடையே ஏற்பட்ட தொடர்ச்சியான மோதல்களில் 2100 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மேற்கு நைஜரின் தில்லாபெரி பகுதியில் உள்ள JNIM இராணுவ நிலையின் மீது இஸ்லாமிக் ஸ்டேட் ஆயுதாரிகள் தாக்குதல் நடத்தும் வரை இவர்களிடையேயான மோதல்கள் மாலி மற்றும் புர்கினோ ஃபாசோ ஆகிய நாடுகளில் மட்டுமே இருந்து வந்தன. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.